அன்பர்களுக்கு வணக்கம். இது பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒளிபரப்பாகும் தமிழோசை. ஆகஸ்ட் மாதம் 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவது சிவகுமார். இன்றைய நிகழ்ச்சியில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடங்கும் செய்தி அரங்கில் சென்னையில் பத்திரிகையாளர் சங்கங்களின் சார்பாக இன்று நடந்த ஆர்ப்பாட்டம் குறித்து தமிழக ஊடக ஒளிப்பதிவாளர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் இந்திரசேனா அளித்த பேட்டி.
குறிப்பாக தமிழக காவல்துறையை வச்சு ஊடகவியாளர்கள் வந்து அடக்கி ஒடுக்கணும் நிலைமை தான் இப்போ நடந்துட்டு இருக்கு.
இலங்கையில் அவசியமான ஆவணங்களை சான்றுறுதிப்படுத்துதல் உள்ளிட்ட தேவைகளை பூர்த்தி செய்ய நடமாடும் சேவையை துவக்கி வைத்த வெளிவிவகாரத்துறை அமைச்சர் மங்கள சமரவீர தெரிவித்த கருத்து.
We have already decided to open a permanent office of the consular services in Valia.
ஆகியவை கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் மரிய மைக்கேல் மற்றும் விஷ்ணு பிரியா.
சிரியாவின் வடக்கு பகுதியில் துருக்கி மேற்கொண்டு வரும் தொடர் வான்வழி தாக்குதலில் குறைந்தது 35 பேர் கொல்லப்பட்டுள்ளனர் என ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளனர். ஒரு தாக்குதலில் 20 பேர் கொல்லப்பட்டுள்ளனர், 50 பேர் காயமடைந்துள்ளனர் என சிரியாவின் மனித உரிமை அமைப்பு தெரிவித்துள்ளது. மேலும் இந்த வான்வழி தாக்குதலில் அல் அமர்னா என்னும் இடத்தில் உள்ள விவசாய பண்ணையில் 15 பேர் கொல்லப்பட்டுள்ளதாக செய்திகள் வந்துள்ளன. குர்து இன தீவிரவாதிகள் 25 பேரை கொன்றுள்ளதாக துருக்கி ராணுவம் அறிக்கை ஒன்றில் தெரிவித்துள்ளது. ஜராப்ளஸ் பகுதியில் தங்களுடைய கூட்டாளிகள் மீது தாக்குதல் நடத்த பயன்படுத்திய 5 கட்டடங்களை அழித்திருப்பதாகவும் துருக்கி ராணுவம் தெரிவித்துள்ளது.
இஸ்லாமிய அரசு என்று தங்களை அழைத்துக் கொள்ளும் அமைப்பால் ஆக்கிரமிக்கப்பட்ட சீட் நகரத்தின் எஞ்சிய 2 மாவட்டங்களில் லிபியாவின் கூட்டு அரசிற்கு விசுவாசமான போராளிகள் முன்னோக்கி சென்றுள்ளதால் அங்கு பலத்த உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. 18 அரசுப் படைகள் கொல்லப்பட்டிருப்பதாகவும் 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாகவும் மருத்துவ வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. சீட் நகரின் வடக்கில் 1 மற்றும் 3 ஆகிய மாவட்டங்களில் ஒரே இரவில் லிபியா மற்றும் அமெரிக்க போர் விமானங்களால் வான்வழி தாக்குதல்கள் மற்றும் சிறு பீரங்கி தாக்குதல்கள் நடத்தப்பட்டன. முன்னாள் லிபிய சர்வாதிகாரி கடாபியின் சொந்த ஊரில் அரசின் தாக்குதல்கள் 3 மாதங்களுக்கு முன்னதாக தொடங்கியது என்பது குறிப்பிடத்தக்கது.
ஐரோப்பிய ஒன்றியத்திற்கும் அமெரிக்காவுக்கும் இடையே திட்டமிடப்பட்ட தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் குறித்த பேச்சுவார்த்தை நடைமுறையில் தோல்வியடைந்துள்ளது என ஜெர்மனியின் பொருளாதார அமைச்சர் சிக்மர் கபிரியல் தெரிவித்துள்ளார். ஜெர்மனியின் துணை அதிபராகவும் இருக்கும் சிக்மர் கபிரியல் அமெரிக்கர்களின் கோரிக்கைக்கு இணங்க ஐரோப்பியர்கள் தயாராகவில்லை என்பதே இந்த பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்துள்ளதற்கு காரணம் என தெரிவித்துள்ளார். நடைபெற்ற 14 கட்ட பேச்சுவார்த்தைகளில் விவாதிக்கப்பட்ட 27 அத்தியாயங்களில் எதையுமே இரு தரப்புகளாலும் ஒப்புக்கொள்ள முடியவில்லை என அவர் தெரிவித்துள்ளார்.
புதன்கிழமை நிகழ்ந்த நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட இத்தாலியின் மத்திய பகுதியில் உள்ள 1000 ஒருவர் மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டுள்ள 2 நகரங்களில் பூசை நிறைவேற்றி பிரார்த்தனை நடத்தியுள்ளார். இந்த பேரழிவுக்கு பதிலளிக்கும் வகையில் இத்தாலியர்கள் அனைவரும் ஒன்றுபட வலியுறுத்திய ஜியவானி ட்ரெக்கோலே மீட்புதவியாளர்களை அன்பின் கரங்கள் என்று விவரித்திருக்கிறார். ரோம் நகரில் நடைபெற்ற ஞாயிற்றுக்கிழமை பிரார்த்தனைகளில் நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதலை தெரிவிக்க அந்த பகுதிகளுக்கு விரைவில் பயணிக்க விரும்புவதாக போப் பிரான்சிஸ் கூறியிருக்கிறார்.
குபான் அதிபர் அலி போங்கோ, அவரது முக்கிய போட்டியாளர் இயன் பிங் இருவரும் சனிக்கிழமை நடைபெற்ற அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்றுள்ளதாக உரிமை கூறியிருக்கின்றனர். ஏமாற்று வேலைகளில் ஈடுபட்டதாக இருதரப்பும் பரஸ்பரம் குற்றம் சுமத்தியுள்ளன. தேர்தல் ஆணையத்தை தவிர வேறு யாரும் முடிவுகளை அறிவிப்பது சட்டத்திற்கு புறம்பானது என உள்துறை அமைச்சர் தெரிவித்திருக்கிறார்.
மத்திய ஆசிய நாடான உஸ்பெகிஸ்தானின் அரசாங்கம் நீண்டகால அதிபரான இஸ்லாம் கரிமோவ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக அரிதான அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள். இனி செய்தி அரங்கில் முதலில் இந்திய கண்ணோட்டம். சிறுவாணி ஆற்றின் குறுக்கே அணை கட்ட கேரள அரசுக்கு மத்திய அரசு அனுமதி அளிக்கக்கூடாது என்பதனை வலியுறுத்தி திமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்த செய்திகளை வழங்குகிறார் நமது சென்னை செய்தியாளர் ஜெயக்குமார்.
சிறுவாணி ஆற்றின் குறுக்கே அணை கட்டுவதற்கான மத்திய அரசின் அனுமதியை கேரள மாநில அரசுக்கு வழங்கக்கூடாது என்பதை வலியுறுத்தும் ஆர்ப்பாட்டம் ஒன்றை வரும் செப்டம்பர் 3ஆம் தேதியன்று கோவையில் நடத்தப்போவதாக திமுக பொருளாளரும் சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவருமான மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். திமுக தலைவர் கருணாநிதியும் இன்று இது தொடர்பாக வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், சிறுவாணி ஆற்றின் குறுக்கே அணை கட்ட மத்திய அரசு ஒப்புதல் வழங்கினால் தமிழ்நாட்டின் 3 மாவட்டங்கள் பாலைவனமாகிவிடும் என அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் அனைத்து கட்சிகளின் சார்பிலான அறிக்கைகளை வெளியிட்ட பிறகு தமிழக அரசு விழித்துக் கொண்டு தமிழக முதலமைச்சர் அவசரம் அவசரமாக ஆனால் வழக்கம் போல இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு அது தொடர்பான கடிதம் ஒன்றை எழுதியுள்ளதாகவும் கருணாநிதி கூறியுள்ளார். 2012 ஆண்டிற்கு பிறகு 4 ஆண்டுகள் ஆகின்றனவே, இந்த இடைக்காலத்தில் தமிழக அரசு முக்கியமான இந்த பிரச்சினை பற்றி டெல்லியில் ஆளும் புதிய அரசுக்கு தெரியப்படுத்தியிருக்கிறதா? இப்போது அணை கட்டுவதற்கான முயற்சிக்கு மத்திய அரசு ஒப்புதல் தந்த பிறகு அதனை திரும்ப பெற வேண்டும் என்று கடிதம் எழுதுவது தும்பை விட்டுவிட்டு வாளை பிடிக்கின்ற முயற்சி அல்லவா என்ற சந்தேகங்கள் எல்லாம் கோவை, ஈரோடு, திருப்பூர் மாவட்ட மக்கள் மத்தியில் எழுகின்றன அல்லவா என்றெல்லாம் திமுக தலைவர் கருணாநிதி சரமாரியாக கேள்விகளை எழுப்பியுள்ளார். முன்னதாக நேற்று சனிக்கிழமை சிறுவாணி ஆற்றின் குறுக்கே அணை கட்ட நடத்தப்படும் முயற்சிகள் தொடர்பாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு தமிழக முதல்வர் ஜெயலலிதா எழுதியிருந்த கடிதத்தில் இந்த அணை திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்திய அரசின் சுற்றுச்சூழல், வனத்துறை, பருவநிலை மாற்றம் அமைச்சகம் மற்றும் கேரள அரசிற்கு தமிழக அரசு பலமுறை கடிதம் எழுதியுள்ளது. இந்திய அரசின் சுற்றுச்சூழல், வனம், பருவநிலை மாற்ற அமைச்சகம் இந்த அணை திட்ட கருத்துரு குறித்து தமிழக அரசிற்கு கடிதம் இதுவரை எதுவும் எழுதவில்லை என அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இதற்கிடையே இந்த விவகாரம் தொடர்பாக இன்று சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன்,
சிறுவாணி நீர் நமக்கு சொந்தமான நீர், நம்முடைய பகுதிக்கு சொந்தமானது, அதனை கேரளம் எடுப்பதற்கு எந்த நியாயமும் இல்லை
என்றார் மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன்.
ஜெயக்குமார், தமிழக அரசு தங்களின் ஊடக உரிமையை பறிப்பதாக குற்றம் சாட்டி பத்திரிகையாளர்கள் சங்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு இன்று சென்னையில் ஆர்ப்பாட்டம் ஒன்றை நடத்தியுள்ளது. இது குறித்த செய்திகளை வழங்குகிறார் மீண்டும் ஜெயக்குமார்.
தங்களின் ஊடக உரிமையை தமிழக அரசு பறிப்பதாக குற்றம் சாட்டி சென்னையில் பத்திரிகையாளர்கள் சங்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு இன்று ஆர்ப்பாட்டம் ஒன்றை நடத்தியது. ஊடக பணியாளர்களின் 6 மேற்பட்ட அமைப்புகளின் சார்பிலான பிரதிநிதிகள் 100 இன்றைய போராட்டத்தில் கலந்து கொண்டார்கள். ஜனநாயக உரிமைகளை பறிக்கக்கூடாது, பத்திரிகை சுதந்திரத்தை காக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும், காவல்துறையினரின் கடுமையான கட்டுப்பாடுகளை நீக்க வேண்டும் என்பது போன்ற முழக்கங்கள் இன்றைய போராட்டத்தில் எழுப்பப்பட்டன. மேலும் தலைமைச் செயலக வளாகத்தில் செய்தியாளர்களுக்கு செய்தி பணிக்கு பயன்படுத்திக் கொள்ள நாமக்கல் கவிஞர் மாளிகை அருகே மட்டும் புதிதாக இடம் ஒதுக்கப்பட்டுள்ளது, ஏற்கப்பட மாட்டாது என்றும் அப்போது அவர்கள் குறிப்பிட்டார்கள். இந்த விவகாரம் குறித்து பிபிசி தமிழோசியிடம் பேசிய தமிழ்நாடு ஊடக ஒளிப்பதிவாளர்கள் சங்கத்தின் பொதுச் செயலாளர் இந்திரசேனா கூறும் போது,
இன்னைக்கு தமிழகத்தில் வந்து ஊடகவியாளர்களுடைய உரிமை முழுமையா பறிப்போயிருக்குன்னு தான் சொல்லணும். எந்த செய்தியை எப்ப எப்படி கொடுக்கணும்ன்றது ஆட்சியாளர்கள் தான் முடிவு பண்ற நிலைமை இன்னைக்கு இருக்கு. குறிப்பா தமிழக காவல்துறையை வச்சு ஊடகவியாளர்கள் வந்து அடக்கி ஒடுக்கணும் நிலைமை தான் இப்ப நடந்துட்டு இருக்கு. இதே மாதிரியான ஒரு போக்கு தொடருமானால் பத்திரிகை சங்க கூட்டு நடவடிக்கை குழு ஒன்று சேர்ந்து தொடர்ந்து போராட்டம் நடத்துவோம்.
எந்த அடிப்படையில் தமிழக அரசு வந்து ஊடகவியாளர்கள் மீது கடுமையான போக்கை மேற்கொள்றாங்க அப்படின்ற குற்றச்சாட்டை முன்வைக்கிறீங்க?
குறிப்பா தலைமைச் செயலகத்துல அசம்பிளி சட்டசபையில பாத்தீங்கன்னா மீடியாக்குன்ட்டு ஒரு இடம் அலாட் பண்ணியிருந்தாங்க. இப்ப பாத்தீங்கன்னா அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. கேட் நம்பர் 4 தான் பெரும்பாலும் வந்து மீடியா பர்சன்ஸ் எல்லாம் வந்து பொலிட்டீஷியன்ஸ் வந்து எம்எல்ஏ எதிர்கட்சி தலைவர் எல்லாம் வந்து சந்திச்சு என்ன சொல்ல வரீங்க? அதாவது வந்து பாதுகாப்பு வந்து அவ்வளோ குறைபாடு இருக்கா, இல்லை உங்களோட குறைபாடு வந்து மீடியா பர்சன்ஸ்களை திணிக்கிறீங்களா
என்றார் தமிழ்நாடு ஊடக ஒளிப்பதிவாளர்கள் சங்கத்தின் பொதுச் செயலாளர் இந்திரசேனா.
ஜெயக்குமார், தமிழகத்தின் விழுப்புரம் மாவட்டத்தில் தனது தந்தையின் இறப்பு சான்றிதழை பெற கிராம நிர்வாக அலுவலர் லஞ்சம் கேட்டதால் அதற்காக ஒரு சிறுவன் பொது இடங்களில் பிச்சை எடுக்கும் போராட்டம் நடத்தியுள்ளார். இது குறித்த செய்திகளை வழங்குகிறார் மீண்டும் ஜெயக்குமார்.
தமிழகத்தின் விழுப்புரம் மாவட்டத்தில் கிராம நிர்வாக அலுவலருக்கு லஞ்சம் கொடுக்க பிச்சை எடுக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டவருக்கு 3 நாட்களுக்கு பின்பும் கூட கிடைக்கப்பெற வேண்டிய உதவித்தொகை கொடுக்கப்படவில்லை என்கிற தகவல் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. உளுந்தூர்பேட்டைக்கு அருகில் உள்ள குன்னத்தூர் கிராமத்தை சேர்ந்த கூலி தொழிலாளியான கொளஞ்சி என்பவரது இளைய மகன் அஜித்குமார் லஞ்சம் கொடுக்க பிச்சை அளிக்குமாறு கூறி புதுமையான போராட்டத்தில் ஈடுபட்டார். தனது தந்தையான கொளஞ்சி இறந்து ஓராண்டு ஆகிவிட்டதாகவும் அவரது ஈம சடங்கிற்கு வாங்கிய கடனை கூட அடைக்க முடியாமல் தங்கள் குடும்பம் வறுமையில் வாடுவதாகவும், இந்நிலையில் தந்தையின் இறப்பு சான்றிதழை பெற்றாலாவது அரசு உதவித் தொகையான ரூபாய் 12,500 கிடைக்கும், ஆனால் அதற்கும் கூட தங்களது கிராமத்தின் கிராம நிர்வாக அலுவலர் சுப்பிரமணியன் என்பவர் 3,000 ரூபாய் லஞ்சம் கேட்பதால் அதை அவருக்கு அளிக்க பிச்சை கேட்பதாக கூறி பொது இடங்களில் பிச்சை எடுக்கும் போராட்டத்தை நடத்தினார். அரசு அதிகாரிகள் விசாரணைகளை மேற்கொண்டு கிராம நிர்வாக அலுவலர் சுப்பிரமணியத்தை பணியிடை நீக்கம் செய்துள்ளனர். பாதிக்கப்பட்டதாக கூறப்படும் கொளஞ்சி என்பவரின் குடும்பத்திற்கு உதவித் தொகையை அளிக்க இன்னமும் நடவடிக்கை எதையும் முன்னெடுக்கவில்லை என்கிற குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது.
ஜெயக்குமார் வழங்கிய குறிப்பு அது. இனி இலங்கை கண்ணோட்டம். இலங்கையில் நல்லிணக்க பொறிமுறைகளுக்கான செயலணியின் கிழக்கு மாகாண மக்களின் கருத்துக்களை பெறுவதற்கான அமர்வுகள் இன்றுடன் முடிவடைந்தது. இது தொடர்பான செய்தியை தருகின்றார் நமது மட்டக்களப்பு செய்தியாளர் ஆர். உதயகுமார்.
இன்று திருகோணமலை மற்றும் சம்மாந்துறை ஆகிய இடங்களில் அமர்வுகள் நடைபெற்றன. திருகோணமலை நகரில் நடைபெற்ற அமர்வின் போது குறிப்பாக அண்மையில் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட காணாமல் போனோர் அலுவலகம் சட்டமூலம் பற்றிய கருத்துக்களும் அங்கு முன்வைக்கப்பட்டன. சட்டம் நிறைவேற்றப்பட்ட பின்புதான் மக்கள் கருத்துக்கள் புறப்படுவதாக கூறுகின்றார் மனித உரிமைகள் செயற்பாட்டாளர் அருட்தந்தை எஸ் ஜோகேஸ்வரன்.
இந்த அலுவலகம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நன்மைகளை கொடுக்கக்கூடிய அலுவலகமாக இல்லை. அது ஒரே ஒரு யூனிட் தான். அதுக்குள்ள கொஞ்சம் தெளிவாக இருக்குது. மக்களை தேடி பிடிக்கிறது. இந்த ட்ரேசிங் யூனிட்டுக்குள்ள விசாரணை என்று இருக்குது. அந்த விசாரணையின் கண்டுபிடிப்புகள் கிரிமினல் லயபிலிட்டி அல்லது சிவில் லயபிலிட்டிக்கு கொண்டு செல்ல முடியாது என்று இருக்கு. ஆகவே கிரிமினல் லயபிலிட்டிக்கு போகிறதாக இருந்தால் அல்லது சிவில் லயபிலிட்டிக்கு போகிறதாக இருந்தால் வேறு படிமுறைகளை கையாள வேண்டும் என்று இருக்குது. அது என்ன படிமுறைகள் என்ற தெளிவில்லாமல் இருக்குது. ஆகவே இதன் பின்னணியில் காணாமல் போனவருடைய அலுவலகம் நிச்சயமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு விரைவான துரிதமான ஒரு நிவாரணத்தை கொண்டு வருமானது கேள்வியடையாகும்.
அலுவலகத்தின் பணிகள் கால அட்டவணையின்படி இடம்பெற வேண்டும் என்கின்றார் திருகோணமலை மாவட்ட அரச சார்பற்ற அமைப்புகளின் ஒன்றிய தலைவர் டி. தவசிலிங்கம்.
அந்த முறைப்பாடு சம்பந்தமான விசாரணைகள் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள் பூர்த்தியாக்கப்பட்டு அவருக்கு அதனுடைய தாற்பயங்கள் அறிவிக்கப்பட வேண்டும். காலவரையன்னு சொல்லும் பொழுது அது வருடக்கணக்காக இருந்தால் அதில் மீண்டும் ஒரு அவநம்பிக்கை தோன்றக்கூடும். ஒரு 3 மாதத்துக்கு ஆகக்கொண்டது ஒரு 5 மாதத்துக்குள் இது சம்பந்தமான ஒரு முடிவு இந்த அலுவலகத்தின் மூலமாக அந்த பாதிக்கப்பட்டவருக்கு தெரிய வந்தால் அது மிகவும் நன்மையான ஒரு காரியமாக இருக்கக்கூடும்
என்றார் டி. தவசிலிங்கம்.
உதயகுமார் வழங்கிய குறிப்பது. சர்வதேச நாடுகள் தொடர்பான விடயங்களில் அவசியமான ஆவணங்களை சான்றுறுதிப்படுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு தேவைகளை பூர்த்தி செய்ய நடமாடும் சேவை ஒன்றை வெளிவிவகாரத்துறை அமைச்சர் மங்கள சமரவீர துவக்கி வைத்துள்ளார். இது குறித்த செய்திகளை வழங்குகிறார் நமது வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
புதிய இலங்கையை கட்டி எழுப்புவதற்கான நடவடிக்கைகளை அரசாங்கம் மேற்கொண்டிருக்கின்றது என்றும் அதற்கு வடபகுதி மக்கள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும் வெளிவிவகார அமைச்சர் மங்கள சமரவீர அவர்கள் இன்று யாழ்ப்பாணத்தில் தெரிவித்திருக்கின்றார். வடபகுதி மக்களின் சர்வதேச நாடுகள் சம்பந்தப்பட்ட விடயங்களில் அவசியமான ஆவணங்களை சான்றுறுதிப்படுத்துதல், வெளிநாடுகளில் உள்ளவர்களின் பிறப்பு, திருமணம், இறப்பு என்பவற்றை பதிவு செய்தல் உள்ளிட்ட பல்வேறு தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கான நடமாடும் சேவையை ஆரம்பித்து வைத்து உரையாற்றுகையிலேயே அவர் இதனை தெரிவித்திருக்கின்றார்.
We decided to open a permanent office of the consular services in Vaunia because
வெளிவிவகாரம் சம்பந்தப்பட்ட தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கு வசதியாக எமது அமைச்சின் கிளை அலுவலகம் ஒன்றை வவுனியாவில் அமைப்பதற்கு நாங்கள் ஏற்கனவே தீர்மானித்துள்ளோம். இதன் மூலம் மக்கள் நீண்ட தொலைவில் உள்ள கொழும்புக்கு பெருமளவு நேரத்தையும் பணத்தையும் இனிமேல் செலவு செய்து போய் வர வேண்டிய அவசியம் ஏற்பட மாட்டாது என்றார் அமைச்சர் மங்கள சமரவீர் அவர்கள். யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செய்த அமைச்சர் மங்கள சமரவீர் அவர்கள் இடம்பெயர்ந்து முகாம்களில் வசிக்கின்ற காணியற்ற குடும்பங்களுக்கு குடியிருப்பு காணிகளுக்கான பத்திரங்களை வழங்கியதுடன் அடுத்த மாதம் அளவில் அந்த காணிகளில் வீடுகள் அமைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதியளித்திருக்கின்றார். அதேவேளை தமது அரசாங்கம் புதிய அரசியலமைப்பின் ஊடாக நாட்டின் பல்லின மக்களும் இணைந்து அமைதியாக வாழக்கூடிய சூழலை உருவாக்க இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார்.
புதிய
இலங்கையை உருவாக்குவதற்கான ஜனநாயக அமைச்சகம், நல்லிணக்கம், அபிவிருத்தி ஆகிய மூன்று துறைகளில் அரசாங்கம் முக்கிய நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கின்றது. கடந்த 18 மாத காலத்தில் அரசு ஜனநாயகத்தை உறுதி செய்திருக்கின்றது. கடத்தப்படுவோம், கொல்லப்படுவோம் என்ற அச்சமின்றி செய்தியாளர்கள் இன்று சுதந்திரமாக செயற்பட முடியும். ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டிருந்த அதிகாரங்கள் குறைக்கப்பட்டிருக்கின்றன. நாட்டின் வரவு செலவு திட்டத்திற்கு முன்னதாக பல்லின மக்களும் நாட்டில் சுதந்திரமாக வாழக்கூடிய வகையில் புதிய அரசியலமைப்புக்கான யோசனைகளை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது என்றார் வெளிவிவகார அமைச்சர் மங்கள சமரவீரா.
மாணிக்கவாசகம் வழங்கிய செய்திக்குறிப்புடன் இன்றைய தமிழோசை நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். அதுவரை எமது இன்றைய நிகழ்ச்சியையும் கடந்த ஒரு வார கால நிகழ்ச்சிகளையும் நேயர்கள் bbctamil.com என்ற இணையதளத்தில் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே.